இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற தலைப்பு, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். சோத்திரம். அப்போ இந்த வார்த்தைகளை நம்ம நிறைய தடவை கேட்டிருக்கிறோம். சபையிலெல்லாம் பிரசங்கம் பண்ண மாட்டாங்க, சபையில் கேட்க முடியாது. ஆனால் பொதுவாக கிறிஸ்தவங்க எல்லாத்துக்குமே இந்த வசனத்தை பற்றி ஒரு நல்ல தெளிவான அறிவு இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ளவன் எவனோ அப்படிங்கிறது அது எது வேணாலும் வச்சுக்கலாமே. இப்போ பணம் இருந்திருக்கும், படிப்பு இருந்திருக்கும், பதவி இருந்திருக்கும், புகழ் இருந்திருக்கும். அப்போ அது நாளுக்கு நாள் வர வர என்ன நினைப்பாங்கன்னா, ஓ இந்த வசனம் எனக்கு தான் பொருந்தது, அதனால தான் எனக்கு அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இல்லாதவங்ககிட்ட வந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னா யாரை நம்ம நினைப்போம்னா, நம்மளுக்கு எதிரியாக இருக்கிறவங்கள, நம்ம பக்கத்து வீட்டுக்காரன, நம்மளுக்கு வேண்டாதவனை, அவனெல்லாம் வார அவங்ககிட்ட உள்ளதை ஆண்டவர் எடுத்துகிட்டே இருப்பாங்க. அப்படி நம்மளே வந்து பல கணக்கை போட்டுக்கிட்டு இது அவங்களுக்கு தான், இது நம்மளுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நிறைய வச்சுருப்போம். ஆனால் இந்த உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படுங்கிற அந்த வசனம் வேதத்தில் பல இடத்துல வந்திருக்குது, பல அர்த்தத்தை வந்து கொடுக்குற மாதிரி அந்த வசனங்கள் வந்திருக்கு. மத்தேயு 13:10-13 வாசிப்போம். மத்தேயு 13:10-13 வரை.
அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களுடைய ஊமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி அவர்களுக்கு அருளப்பட்டது, உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கு அருளப்படவில்லை. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும், கேட்டும் கேளாதவர்களாயும், உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியானால் நான் ஊமைகளாக அவர்களுடைய பேசுகிறேன்.
ஆ, போதும். அப்போ இந்த இடத்துல எதை பற்றி சொல்லுதுன்னா, உள்ளவன் எவனோ அப்படின்னா உள்ளது எது அப்படின்னு நாம் இந்த வசனத்தில் பார்க்கும்போது, பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியங்கள். அப்போது அது எப்படி உள்ளவன் அப்படிங்கிறத நாம் இந்த வசனத்தில் தீர்மானிக்கலாம்னா, அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும். அப்போ கண்டும் காணாதவர்களாக இல்லாமல், கண்டும் நாம் அதை அறிந்தவர்களாக இருந்தால் அது உள்ளவன் எவனோ. அப்போ உள்ளவன் எவனாங்கிறது வந்து காண்றவன் தான் உள்ளவன் அப்படின்னா தரிசனம். நிறைய பேர்த்துக்கு நிறைய காரியங்கள் புரியும், ஆனால் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி போயிடுவாங்க. எப்படி நம்மளுக்கு அறிமுகமானவங்க எங்கேயாவது சிட்டியில் பார்த்தோம்னா, எங்கேயாவது நம்மளை பார்த்தா காசு கேட்டுருவாங்களே, ஏதாவது அவசரத்தில் உதவி கேட்டுருவாங்க, நம்மளுக்கு இருக்கிறது கொஞ்சம் காசு அப்படின்ட்டு நம்ம வேறு வேலையாக போகிறோம், நம்ம வேலையை அவன் கண்டுபிடிச்சிட்டான், நம்ம அம்பா போயிருன்ட்டு கண்டும் காணாதவர்களாயும். அந்த மாதிரி தேவனுடைய வார்த்தையை இது எங்கே நம்ம படித்து தெரிஞ்சிட்டோம், கடைசியில் இதுக்கு கீழ்ப்படி நடக்க வேண்டியது வரும். அதனால் மனசாட்சி நம்மளை ஊற்றிக்கிட்டே இருக்கும். அதனால் கண்டு காணாதவர்களா, சரி பார்ப்போம், நாளைக்கு பார்க்கலாம், இன்றைக்கெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி தேவனுடைய தரிசனங்கள் கிடைக்கும்போது அதை உணர்ந்து கொள்ளாமல் அதை அலட்சியப்படுத்திட்டு போகிறவங்க தான் உள்ளவன். உள்ளவன்னா தேவனுடைய தரிசனம் உள்ளவர்கள் அதிகமாக பெற்றுக்கொள்வார்கள். அப்போ கண்டும் காணாதவர்கள் யாருன்னா இல்லாதவன். அப்போ கொஞ்சம் கொஞ்சம் தரிசனம் இருக்கு. உள்ளவன் எவனும் அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எடுத்துருந்து உள்ளதும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தரிசனம் இல்லாமல் இருக்கும். ஆனால் இதை கொஞ்சம் கொஞ்சம் காரியமாக தெரிஞ்சிருக்கும். அந்த கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கிற காரியத்தையும் ஆண்டவர் அவனை விட்டு எடுத்து போடுவார். அப்போ தேவனுடைய தரிசனம் அல்லது தேவனுடைய வார்த்தைகள் மூலம் தரிசனம் உணர்த்தப்படும் பொழுது அது யார் வந்து கவனிக்கிறார்களோ அவர்களுக்கு அதிகமான ரகசியங்கள் புரியும். அப்படி தேவனுடைய ரகசியங்கள் வெளிப்படுத்த போது அல்லது தேவனுடைய வார்த்தைகள் வாசிக்கும் போது அவர்களுக்கு தேவனுடைய தரிசனங்கள் புரியும் போது அதை கவனிக்காமல் அலட்சியப்படுத்தி ஏனோ தானு சொல்லி இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு தேவனுடைய வசனம் தெரிஞ்ச மாதிரி தெரியும், கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா தெரியாது. எப்படி ஸ்கூலில் பாடம் சொல்லி கொடுக்கும்போது எல்லாம் படித்த மாதிரி நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும், ஆனால் வீட்டில் வந்து படித்து நோட்டில் எழுதி பார்த்து வச்சா இருதயத்தில் பதியும். அப்படி இல்லைன்னா ஸ்கூலில் சொல்லி கொடுக்கும் போது நான் படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் நினச்சிட்டு இருப்பாங்க, இதான் எனக்கு தெரியுமா அதை எனக்கு தெரியுமாட்டு. ஆனால் பரீட்சை எழுதும்போது தெரிஞ்ச மாதிரி இருக்குது, ஆனால் எனக்கு தெரிய மாட்டேங்குது, எழுதுறதுக்கு வரமாட்டேங்குது. அந்த மாதிரி உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அப்படின்னா கவனிக்காமல் இருக்கும்போது நம்மளுக்கு ஏதாவது இருக்குன்னு சொல்லி நினச்சிட்டோம்னா அது நம்மகிட்ட இருந்து ஆண்டவர் எடுத்துருவார். அப்போ இங்கே சொல்லப்பட்டது என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய தரிசனம் உள்ளவர்களுக்கு அதிகமாக கொடுக்கப்படும், தேவனுடைய தரிசனத்தை அலட்சியப்படுத்துகிறவர்களுக்கு ஒன்று ரெண்டு தேவனுடைய ரகசியங்கள் புரிஞ்சாங்க கூட கொஞ்ச நாள் கழித்து அது இல்லாமல் போய்விடும். அப்புறம் கண்ணார கண்டு காணாலும் கேட்டும் கேளாதவர்களாயும், ரெண்டாவது கேட்டும் கேளாதவர்களாயும். இப்போ யாருக்காவது தூக்கம் வருதா? தூக்கம் வருதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? இல்லை சோத்திரம். கேட்டும் கேளாதவர்களாயும். ஆ என்ன பேசுகிறாரு சார் பாரு, ஏதாவது ஒன்று எங்கேயோ பைபிள் ஸ்டடியில் படித்தது, பைபிள் கிளாஸ் எடுக்கிற மாதிரி சபையில் உட்கார வச்சு பேசுனா இந்த ஜனங்களுக்கு என்ன புரிய போகுது? ஏதோ உட்காரு எந்திரி கையை தூக்கு ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார் அல்லேலியா சொல்லு ஆமேன்னு சொல்லுன்னா நல்லா இருந்திருக்கும். ஜனங்க வந்து பார்த்துருப்பாங்க, ரெண்டு மூணு வாரமெல்லாம் ட்ரையல் பார்க்கலான்னு பார்த்து பார்த்து ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. அதனால் நிறைய பேர் வந்துட்டு வந்தும் வராதவர்களாயும் கேட்டு கேளாதவர்களாயும் ஆடி ஓடி
போயிட்டாங்க.
சோத்திரம். ஆமாம், நிறைய பேருக்கு அதே கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்போ இங்கே வந்து கேட்டும் கேளாதவர்களாயும், பிரசங்கம் கேட்ட மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும், ஆனால் வீட்டில் போய் இன்னைக்கு என்ன பிரசங்கம் பண்ணாங்க அப்படின்னு கேட்டால்
தெரியாது.
அப்போ கவனிக்கணும், அது சிந்திக்கணும், என்ன அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறது நம்ம கவனத்தை அதை கொஞ்சம் செலுத்தணும். அப்போ இந்த வேதத்தில் நான் பார்க்குறோம், ஓய்வு நாள் அன்னைக்கு சூம்பின கை வலது கை சூம்பின ஒருத்தன் வர்றான். அப்படின்னா இடது கை நல்லா இருக்குது, வலது கை சூம்பிருக்குன்னு என்ன அர்த்தம்? நல்லது செய்கிறதுக்கு அவனுக்கு முடியாது, ஆனால் கெட்டத காரியங்களை நல்லா செய்கிறான். அப்போ கெட்ட காரியங்களை மனுஷன் செஞ்சு பழக்கப்பட்டவன் அதில் மனம் திரும்பினானா நல்ல காரியத்தை நல்லா தெளிவாக செய்ய முடியும். அப்போ கேட்டும் கேளாதவர்களாயும், கேட்குறது வந்து சார் வாரம் வாரம் கேட்குறது தானே, எத்தனை வருஷமாக கேட்டுட்ருக்குறான், எத்தனை ஊழியக்காரங்க பேசுகிறாங்க, டிவியை திறந்தா இதே பிரசங்க தான், எங்கே போனாலும் இதே பிரசங்க தான், இது என்ன புதுசாக இன்றைக்கி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி யார் தேவனுடைய வார்த்தையை அலட்சியப்படுத்துகிறார்களோ அவர்கள் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அப்படின்னா ஆகாயத்தை பறவை எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடும். அப்படின்னா காற்று வாக்கில் வந்தது காத்து வாக்கில் போயிடும். அப்போ தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு கொஞ்சம் சிந்திக்கிறவங்களுக்கு அதிக அதிகமாக வசனங்கள் புரியும். சிந்திக்காதவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் நஞ்சம் தெரிஞ்சிருந்ததுன்னா கொஞ்ச நாள் ஆகும்போது அது காணாமல் போயிடும். கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாகவும் இருக்கிறபடியினால். பாருங்க இங்கே கடைசியில் தான் வருது உணர்ந்து கொள்வது. அப்போ கண்டா உணர்ந்து கொள்ளணும், கேட்டாவும் உணர்ந்து கொள்ளணும். இப்படி இருக்கும்போது தான் தேவனுடைய ரகசியங்கள் உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவங்கிட்டருந்து அப்படின்னா தேவனுடைய ரகசியங்களை கண்டு சிந்தித்து உணர்ந்து கொள்ளாதவங்களுக்கு கொஞ்சம் நஞ்சம் தெரிஞ்சாங்க கூட ஆண்டவர் அதை எடுத்துருவார். அப்போ வந்து உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படுங்கிறது தேவனுடைய வார்த்தைகளுடைய தொடர்பாய் சொல்லப்பட்ட காரியம். இதே மனுஷர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எடுத்துக்கிட்டு பணம் இருக்கிறவனுக்கு நிறைய ஆண்டவர் பணம் கொடுக்குறாரு, படிப்பு இருக்கிறவனுக்கு நிறைய படிப்பு கொடுக்குறாரு, புகழ் இருக்கிறவனுக்கு நிறைய கொடுக்குறாரு, அதனால் இந்த வசனம் என்னை பற்றி தான் சொன்னது அப்படின்ட்டு ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன அதிகமாக வந்து வந்து சேருதோ அந்த இதுக்கு அவங்க எடுத்து வச்சுக்குவாங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா ஏதாவது இருக்குதுன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்திருப்பான், கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அந்த பணமும் இருக்காது, பேரும் இருக்காது, புகழும் இருக்காது. சோத்திரம். மத்தேயு 13:34-35.
இவைகளை எல்லாம் இயேசு ஜனங்களோட உண்மைகளாக பேசினார், உண்மைகளினாலே அன்றி அவர்களோட பேசவில்லை. என் வாயை உண்மைகளினால் திறப்பேன், உலக துவக்கம் முதல் மறைபொருளானவைகளை வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்க தரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது.
அப்படின்னா வேதத்தில் இருக்கிற எல்லா வார்த்தைகளுமே உண்மையாய் சொல்லப்பட்டது தான். என் வாயை உவமைகளால் திறப்பேன் அப்படின்னா தேவன் வாயை திறந்து சொன்ன எல்லா வார்த்தைகளுமே உவமை தான். உவமைன்னா என்ன? உவமைன்னா என்ன யாருக்கு தெரியும் சொல்லு பார்ப்போம். உவமைன்னா என்ன? சரி உனக்கு தெரியா நீ ஊமைனா என்ன பேரபிள்ஸ் பேரபிள்ஸ்னா என்ன தெரியல இப்போ நீ சொல்லு விவேகா சொல்லு பார்ப்போம் பேரபிள்ஸ்னா என்ன ரிடில்ஸ் எம்இ ரிடில்ஸ்னா என்ன பேரபிள்ஸ் ரிடில்ஸ் ப்ராவர்ப்ஸ் என்ன தெரியாது ரிடில்ஸ்னா தெரியாதா தெரியாதா சொல்லித்தரல பேரபிள் சொல்லித்தரலையா ப்ரோவர் பழமொழி ஆ கரெக்ட் அப்படின்னா என்ன சோத்திரம் அப்படின்னா ஓமைன்னு சொன்னால் ஒரு பொருளை வேறொரு வார்த்தையை வச்சு நேரடியாக சொல்லாமல் ஆமாம் மறைப்பொருளாக கொஞ்சம் புரிஞ்சும் புரியாத மாதிரி சொல்கிறது அப்படின்னா சின்ன பிள்ளைகள்லாம் சொல்லி விளையாண்டுருப்பாங்க எப்படி விளையாடுவாங்க என்ன உங்களுக்கு என்ன சொல்லலாம் புரியற மாதிரி ஆ கரெக்ட் கரெக்ட் ஒரு முட்டையை வந்து இல்லை ஒரு தேங்காயை புளின் வண்டி பாய்ச்சி வச்சா அண்ணாந்து பார்த்தா 90 தேங்காய் இருக்கும் ஆ என்னது சொல்லு ஆ ஆ இதுதான் ஓமைங்கிறது புரிஞ்சிச்சா இதுதான் ஓமை ஆமாம் அப்போ வந்து ஊமைகள் வந்து போன தலைமுறையில் நிறைய இருந்துச்சு ஏன்னா இந்த தலைமுறையில் வந்து ஊமைகள் வந்து என்னென்னா எல்லாம் வேறு மாதிரி அட்ரஸ் மாதிரி போயிடுச்சு அட்ரஸ் மாதிரி பெரியவங்க தான் வந்து கிராமத்தில் தான் நிறைய பேசிக்கிறாங்க பட்டணத்தில் பேசுகிறதெல்லாம் ஊமையெல்லாம் வந்து நம்ம காது கொடுத்து கேட்க முடியாது அப்போது ஊமையாக பழமொழி அல்லது கவிதை அல்லது இன்னும் நிறையா வார்த்தைகள் இருக்குது அப்படின்னா பைபிளில் வந்து ஊமையாக சொல்லப்பட்டது 8 வகையான ஊமை பொருளை வந்து சொல்லப்பட்டிருக்குது உதாரணத்துக்கு ஊமைங்கிறது ஒன்று அப்புறம் விடுகதை இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா ஒரு குழியை நோண்டி ஒரு முட்டை போட்டு அண்ணா வந்து பார்த்தா 1000 முட்டைங்கிறது அது வந்து விடுகதை அப்புறம் வந்து கவிதை அப்புறம் ஒப்பான அப்புறம் நிழலாட்டமான அப்படின்னா நிழலை பார்த்து ஒரு அதோடைய பொருளை சொல்லணும் இப்போ ஒரு நிழல் இருக்குன்னு வைங்களேன் அப்போ அதை பார்த்துட்டு இது ஆடா கோழியா மனுஷனா அப்படிங்கிறத சொல்லணும் அப்போ அந்த பொருளை பார்க்கக்கூடாது இந்த நிழலை தான் பார்க்கணும் அப்படி ஒப்பான நிழலாட்டமான அப்புறம் இன்னும் கூட வந்து வயசில் அதிகமாகும்போது ஞானார்த்தமாக பேசுறது ஞானார்த்தமாக பேசும்போது இன்னும் கூட கொஞ்சம் அது படித்தவங்களுக்கு தான் புரியும் இப்படியாக ஊமைகளாக வேதத்தில் நிறைய காரியங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கார் அப்போ வந்து கொஞ்சம் படித்தவங்களுக்கு அல்லது கிராமத்து வாசனையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சமாக படித்தவங்களுக்கும் அதிகமாக படித்தவங்களுக்கும் ரொம்ப அதிகமாக படித்தவங்களுக்கும் எல்லா நிலைமையில் இருக்கிறவங்களுக்கும் புரிகிற மாதிரி இருக்கிற காரியத்தை வச்சு தான் ஆண்டவர் ஊமைகளாக ரகசியங்களை பேசினார் அப்படின்னா பரலோக ராஜ்யத்தை குறித்து சொன்ன எல்லா காரியமுமே ஊமையில் தான் பேசியிருக்காங்க அப்படின்னா அது யாருக்கும் சாதாரணமாக புரியக்கூடாது அப்படின்னா ரொம்ப கவனிக்கணும் ரொம்ப சிந்திக்கணும் ரொம்ப நிதானிக்கணும் அப்புறம் அந்த வசனத்தின்படி நடக்கணும் அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் புரியணும் அடுத்தவங்களுக்கு புரியக்கூடாது அப்படிங்கிற நிலைமையில் ஆண்டவர் வச்சுருக்கார் அப்போ தேவனுடைய வார்த்தைகளை யார் உள்ளவன் தேவனுடைய வார்த்தையினுடைய தொடர்பில் என்னென்ன காரியங்கள் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி எடுக்கிறாங்களோ அவர்களுக்கு அதிகமாக கொடுக்கப்படும் தேவனுடைய வார்த்தைகளை தெரிஞ்சுட்டு கவனிக்காமல் கீழ்படியாமல் சிந்திக்காமல் தியானிக்காமல் ஏனோதானன்னு அலட்சியப்படுத்திட்டு போகிறவங்களுக்கு வேதத்தில் இருக்கிற எந்த ஒரு காரியமும் புரியாது இப்போ உதாரணத்துக்கு ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம் 1 2 பேதுரு 2 பேதுரு 1 அதிகாரம் 20-21 வாசிப்போம்
வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாக இராது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினால் நிறுவப்பட்டு பேசினார்கள்.
அப்படின்னா வேதத்தில் இருக்கிற எந்த ஒரு வசனமோ இதுதான் முழு அர்த்தம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா எழுத்தின்படி ஓரளவுக்கு அதனுடைய அர்த்தத்தை சொல்லும், ஆனால் அதுக்கு பின்னால் உண்மையான அர்த்தம் மறைஞ்சிருக்குது. அப்போ அந்த உண்மையான அர்த்தத்தை மறைஞ்சிருக்கிற அர்த்தத்தை எப்படி கண்டுபிடிக்கலான்னா அதுக்கு இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்குது. யார் அந்த உண்மையான வசனத்தை அர்த்தத்தை கண்டுபிடிக்க முடியும்? ஆமாம், பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பேசி எழுதியிருக்குது. அப்போ வேதத்தில் இருக்கிற எல்லா வசனங்களும் ஊமைகளாக அல்லது பரிசுத்த ஆவியினுடைய ஏவுதலினால் எழுதப்பட்டு ஒரே மெய்ப்பினால் எழுதப்பட்ட வசனங்கள். எழுதுறதுக்கு தான் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசி தான் எழுதியிருக்குது. அப்போ இதை வாசித்து புரிஞ்சு கொள்ளணும்னா நம்ம என்ன பண்ணலாம்? பரிசுத்த ஆவி நம்மளுக்குள்ளே இருந்து அதை வாசித்தால் தான் அது புரியும். அப்போ பரிசுத்த ஆவியினுடைய குணாதிசயங்கள் இல்லாமல் இருக்கும்போது வேதத்தை வாசித்தா புரியாது. அதுக்கு பதில் என்ன வரும்? தூக்கம் வரும். சோத்திரம். அப்போ இப்படி இருக்கும்போது வசனத்தை எப்படி கேட்பாங்க? இது என்னடா அது சர்ச்சின்னு சொல்லி வந்தால் பைபிள் ஸ்டடி இப்படி எடுக்கிறாரு. சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் எப்படி புரியும்? அவங்க பெரியவங்களாம் என்ன நினச்சிப்பாங்கன்னா இப்படி பேசுகிறாங்களே இந்த குழந்தைகளுக்கெல்லாம் எப்படி புரியும். ஆனால் குழந்தைகளுக்கு நல்லா புரியும், பெரியவங்களுக்கெல்லாம் புரியும். சோத்திரம். அப்போ எழுதுறது பரிசுத்தாவினால தான் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ வாசிக்கிறதுக்கு கண்டிப்பாக பரிசுத்தாவி இருந்தால் தான் வாசித்து முழுவதும் புரிய முடியும். அப்போ பரிசுத்தாவி உள்ளவர்களுக்கு அதிகமான ரகசியங்கள் புரியும். பரிசுத்தாவி இல்லாதவனுக்கு ஒன்று ரெண்டு அங்கங்கே தெரிஞ்சிருந்தாலும் கொஞ்ச நாளில் அது காணாமல் போயிடும். ஆ பாருங்க, இப்போ தான் பழமொழி ஓமா பார்த்தீங்களா, முள்ளால்தான். அதே மாதிரி பரிசுத்தாவினால் ஏவப்பட்டு பேசின காரியத்தை உணர்ந்து கொள்வதற்கு பரிசுத்தாவி தான் வேணும். பரிசுத்தாவி தான் அதை இணைக்கும். தேவ ஆவியானவர் அதை இணைச்சிருக்கார், சீட்டு போட்டிருக்கார். தேவனுடைய ஆவி அவைகளை சேர்க்கும். அப்போ தேவனுடைய ஆவி சேர்க்கணும், சேர்க்கும். அது நம்மளுக்குள்ளே வந்தால் தான் நம்ம அதை கண்டுபிடிக்க முடியும். அப்போ பரிசுத்தாவி இருக்கிறவங்க தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்மந்தப்படுத்தி பேசுவாங்க. தேவனுடைய ஆவி இல்லாதவன் பைபிள் இருக்கிற வசனத்தை எடுத்துக்குவான், அது எது கூட சம்மந்தப்படுத்துவான்? உலக பிரகாரமான காரியத்தை கூட சம்மந்தப்படுத்தணும். அதுதான் இந்த புளிச்சமாவினுடைய உபதேசங்கிறது என்னென்னா தேவனுடைய வார்த்தையை எடுத்து வெளியில் கொண்டு போயினாவே போது, புளிச்சு போச்சு. உலக பிரகாரமான காரியத்திற்கு அல்லது சொந்த காரியத்திற்கு இப்படியாக எடுத்து போகும்போது அங்கே தேவ வசனத்தினுடைய பலம் குறைஞ்சி போய் அதனுடைய வலிமை இல்லாமல் போகுது. அதனால தான் தேவனுடைய வார்த்தைகள் பிரசங்கம் பண்ணும்போது அடுத்தவங்களுக்கு புரிய மாட்டாங்க. அப்போ தேவனுடைய ஆவியோடு நிறைந்து தேவனுடைய வார்த்தைகளை ஒப்பிட்டு அல்லது தேவனுடைய ஆவியினால் எழுதப்பட்ட வார்த்தைகளை பல வார்த்தைகளை இணைக்கும் பொழுது அதில் வந்து ஒரு கருத்து வெளிப்படும். இல்லைன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரிய ஒரு வார்த்தையை புரிஞ்சு புரிஞ்சு போனோம்னா நம்மளுக்கு அதனுடைய முழு கருத்தும் நம்மளுக்கு புரியாது. அப்போ வார்த்தைகள் புரியும், இந்த வார்த்தைகளுடைய என்ன பொருளை சொல்லுதுங்கிறது நம்மளுக்கு புரிஞ்சிக்க முடியாது. அப்போ தேவனுடைய ஆவி நம்மளுக்குள்ளே இருக்கும் பொழுது இந்த வார்த்தைகள் என்ன பொருளை உணர்த்துகிறது அப்படிங்கிறத நம்ம தேவனுடைய ஆவியினால் உணர்ந்து அதை அறிந்து கொள்ளலாம். லூக்கா 8:16-18 வரை. பாருங்க, இங்கேயும் அது அதே வசனம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனால் பொருள் வந்து இங்கே வேற. ஆனால் பரிசுத்தாவியில் நாம் இதை சிந்தித்து தியானிக்கும் போது தேவனுடைய காரியத்தை தான் இந்த வசனம் உணர்த்துது, ஆனால் பொருள் இங்கே வேற. அங்கே தேவனுடைய வார்த்தையை கவனிக்கிறது, கேட்கிறது, சிந்திக்கிறது, கீழ்ப்படுகிறது அப்படிங்கிற காரியத்தை பார்த்தோம். இங்கே வந்து அர்த்தமே வேறையாக போகுது. அப்போ உள்ளவன் எவனாங்கிறது, எது வேணாலும் உள்ளவன் சொன்னால் தனக்கு எது இருக்குதோ அதை வச்சு எல்லாரும் ஓ இதுக்கு தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு உதாரணத்துக்கு புகழ் இருக்கலாம், பணம் இருக்கலாம், படிப்பு இருக்கலாம். அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது ஓ இது தான் ஆண்டவர் உள்ளவன் எவனவன் சொல்லியிருக்காரு, அதனால தான் நாளுக்கு நாள் எனக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அப்படின்னா நம்ம யாரை நினைப்போனா நம்ம எதிரிகளை, பக்கத்து வீட்டுக்காரனை, நம்மளுக்கு வேண்டாதவன், அவனை பார்த்துக்கிட்டு பாரு அவனுக்கு கொஞ்சம் நஞ்சம் கஷ்டம் இருந்தது, கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் சேர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ நம்மளுக்கு கொஞ்சம் புகழ் இருந்தது, புகழுக்கு மேலே புகழ் சேர்ந்துக்கிட்டே வருது. அப்போது கிறிஸ்தவங்க எல்லாரும் இந்த வசனத்தை எடுத்து தன்னுடைய எதிரிகளை தாக்குறதுக்கு தான் பயன்படுத்திகிட்ருக்காங்க. அது உள்ளவன் எவனோ அப்படின்னு சொல்லி தனக்கு சேரும்போது தான் இந்த வசனத்தை எடுத்து பயங்கரமாக பேசுவாங்க. தான் வறுமையிலேயோ கஷ்டத்துலேயோ துன்பத்திலேயோ இருக்கும்போது இந்த வசனத்தை யாராவது நினைப்பாங்களா? நினைக்கவே மாட்டாங்க. ஐயோ ஐயோ இதை எடுத்து பேசுனா நம்மளுக்கு ஆப்போசிட்டாக இது வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்திக்கவே மாட்டாங்க. அப்போ யாருக்கு யாருக்கு கொஞ்சம் கொஞ்சம் நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே இருக்காங்களோ அவங்களாம் இந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு இது எனக்கு தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, உள்ளவன் எவனோ அப்படிங்கிறது உள்ளதுங்கிறது இது தான், நான் நினைக்கிறது தான் உள்ளது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கணக்கு போட்டு வச்சுட்ருக்காங்க. ஆனால் இங்கே வாசிக்கும் போது என்ன சொல்லுது, யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ என்ன உள்ளவன் எவனாங்கிறது இந்த வசனத்தின்படி என்ன அர்த்தம்? இது மறைபொருளாக வந்து சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை. எது உள்ளது? இன்னொரு தடவை வாசிப்போம், தெரியாத கணக்கு ரெண்டு தடவை நம்ம வாசிச்சோம்னா நல்லா
போகும். ஒருவனும் விளக்கை கொளுத்தி அதை ஒரு பாத்திரத்தினால மூடவும் மாட்டான், கட்டிலின் கீழே வைக்கவும் மாட்டான், உள்ளே பிரவேசிக்கிறவர்கள் அதன் வெளிச்சத்தை காணும்படி அதை விளக்கு தண்ணீர் மேல் வைப்பான். வெளியரங்கமாகாத ரகசியமும் இல்லை, அறியப்பட்டு வெளியோருக்கு வராத மறைப்பொருளும் இல்லை. ஆதலால் நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவன் தனக்குண்டென்று நினைக்கிறதும் அவனிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளப்படும் என்றார்.
ஆ போதும், இப்ப என்னவா இருக்கும், இதனுடைய பொருள் என்னவா இருக்கும்?
வசனம் அவனுக்கு என்ன நினைக்கிறான் தெரியும் நினைக்கிறான் வசனம்
அல்ல, அது இல்ல. இதுல ஒரே ஒரு வார்த்தையில போட்டிருக்குது, ஒரே ஒரு வார்த்தையில இருக்கு, இல்ல சொல்லுங்க பாப்போம். ஆமாம், தனக்கு என்ன நினைக்கிறதுங்கிறத ஒரே ஒரு வார்த்தையில் இருக்கு இந்த வசனத்தில், 18 வசனத்தில். ஆ, கேட்கிற விதம் எப்படி நீங்கள் உணர்ந்துருக்கிறீங்க, இந்த உணர்ந்திருக்கிற விதத்தை கண்டுபிடிச்சாச்சுன்னா அப்போ திரும்பவும் இப்போ 16 வசனத்துக்கு வந்தானீங்களே, விளக்கை கொளுத்தி. அப்போ பாருங்கள் இந்த 16-17 விளக்கு வெளிச்சம்னு சொல்லுது, திருப்பி 17 வசனம் வெளியரங்கமாகாத ரகசியம் இல்லை அப்படிங்குது, வெளிச்சம் ரகசியம் இல்லை. அப்போ என்ன அர்த்தம்னா வெளிச்சங்கிறது நற்கிரியைகள் அல்லது மறைக்கப்பட்ட ரகசியங்கள். அப்போது விளக்கை கொளுத்தி, விளக்கு எங்கே இருக்குது, விளக்கு எந்த கடையில் போய் வாங்கலாம், விளக்கை கொளுத்தி பாத்திரத்தில் மூடவும் மாட்டான், அப்புறம் வைக்கவும் மாட்டான், உள்ளே பிரவேசிக்கிறவர்கள் அதன் வெளிச்சத்தை காணும்படியாக அது விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். இப்போ விளக்கு இருக்குது, ஆனால் எங்கே இருக்குதுன்னா பாத்திரத்து கீழே இருக்குது, ஒன்று. ரெண்டாவது கீழே இருக்குது, ரெண்டுக்கு அர்த்தம் கண்டுபிடிச்சாச்சுன்னா இப்போ உள்ளவன் எவனா அப்படிங்கிறத அதிகமாக அவங்களுக்கு கொடுத்துடலாம். இருக்கிறது, ஆ அது உள்ளத்தில் உள்ளதை எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்க்க அது விளக்கு. இப்போ விளக்கு தண்டில் வைக்கிறோமா அல்லது மரக்காலில் போட்டு மூடி வைக்கிறோமா அல்லது கட்டில் கீழே வச்சுருக்கிறோமா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். நீங்கள் உலகத்துக்கு இல்லையே, உட்காந்துருக்கணும் தெரியாது, மேலே தான் படுத்துட்டு இருக்கானாச்சு, உட்காந்துருக்கிறது இல்லையா ஆளுங்கள. விளக்கு தண்டில் வச்சா எல்லாத்துக்கும் தெரியும். என்ன அர்த்தமா இருக்கு, நீங்கள் பூமிக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறந்திருக்க மாட்டாது. நற்கரி என்ன பண்ணலாம், இருக்கணும், சரிம்மா பாத்திரத்தில் போட்டு மூடி வைக்கிறதுன்னு என்ன அர்த்தம், ஒளிச்சு வைக்கிறது பாத்திரத்திலே மூடவும் மாட்டான், அப்படின்னா இன்னொரு வசனத்துல மரக்காலில போட்டு மூட மாட்டாங்க. மரக்கால்னா என்ன தெரியுமா? மரக்கா அதான் அதேதான். விளக்கு இருக்குது, வெளிச்சம் இருக்குது, ஆனா மரக்கா போட்டு மூடி வச்சிருக்கிற. அப்படின்னா ஒரு 10 லிட்டர் அளக்குற மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தை வச்சு மூடி வச்சிருக்கிறார். அந்த வெளிச்சத்தை பார்க்கணும்னா என்ன பண்ணணும்? அந்த 10 லிட்டர் இருக்கிற அந்த மரக்காவை எடுக்கணும். எடுத்தால்தான் வெளிச்சம் வரும். அப்போ அந்த வெளிச்சத்தை காமிக்கிறதுக்கு நான் இப்போ இந்த பாத்திரத்தை எடுத்தனா வெளிச்சத்தை பார்க்குறவன் என்ன பண்ணணும்? அந்த பாத்திரத்தை இருக்கிற அளவை நீ கொடுக்கணும். காசுக்கு விற்கிறது மரக்கால்னா வெளிச்சத்தை உன காமிக்கிறேன், ஆனால் வெளிச்சத்தை காமிக்கிறதுக்கு அதுக்கு 500 ரூபா, 1000 ரூபா, 2000 ரூபா தான் மரக்கால்கள். வெளிச்சம் உள்ளே இருக்குது, 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா அதை நான் எடுத்து காமிப்பேன். அப்போ அந்த பாத்திரத்தை ஓப்பன் பண்ணியாச்சுன்னா காசை கொடுத்தீங்கன்னா உனக்கு அந்த வெளிச்சத்தை காமிப்பேன். அப்போ தேவனுடைய ரகசியங்களை இன்னைக்கு வியாபார நோக்கத்தோடு விற்கிறது நிறைய பேர் வித்துட்டு இருக்காங்க. அதான் வசனம் சொல்லுது, இலவசமாக பெற்றீர்கள், ஆனால் நிறைய பேர் விற்கிறான். அப்புறம் கட்டில் கீழே போட்டிருக்குதுன்னு என்ன சோத்திரம் கட்டில்னா என்ன அர்த்தம்? ஓமைனா கட்டில்னா என்ன ஓமை சொல்லுங்க பாப்போம். தூங்குற இடம். அப்ப என்ன அர்த்தம் என்ன சொல்லுமா? நீ சொல்லு. தூங்குற இடம்னா என்ன? தூங்கிட்டே இருக்கிறதுன்னு அர்த்தம். என்ன தெரியல பாருங்க, ரொம்ப எளிமையான வார்த்தை. வெளிச்சம் இருக்குது, எல்லாம் தெரியுது, ஆனால் சோம்பேறி நல்லா தூங்கிட்டு இருக்கிறான். அந்த வெளிச்சத்தை வெளியில் தெரியாதபடி மேலே கட்டில் போட்டு நல்லா நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கிறான். சோம்பேறியாக இருக்கு. சோத்திரம். அப்போ நற்கிரியல் உள்ளவன் எவனோ அவர்களுக்கு அதிகமான நற்கிரியைகளை செய்யும்படி தேவன் கட்டளை கொடுப்பது. நற்கிரியல் இல்லாதவங்களுக்கு அவன் என்னென்ன இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கானோ அந்த நற்கிரியில் ஆண்டவர் அவனை விட்டு எடுத்து போடுவான். அப்போ உள்ளவன் எவனாங்கிறதுனா என்ன அர்த்தம்? இங்க நற்கிரியல் யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு அதிகமான நற்கிரியைகளை செய்யும்படி பணத்தையும் ஜனங்களையும் திட்டங்களையும் தேவன் கொடுக்கறது. நற்கிரியல் இல்லாதவங்கிட்ட என்ன பண்ணுறான்னா அவன் மரக்காலை போட்டு மூடி வச்சிருக்கிறான், கட்டில் கீழே வச்சிருக்கிறான், நீ தூங்கிட்டு வர்றான்னு அவனை விட்டுட்டு அவங்ககிட்ட என்ன தெரியும்னு சொல்கிறதோ அதையும் ஆண்டவர் எடுத்துடுறாரு. இதுதான் உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாத நிறத்திலிருந்து இருக்கிறது எடுத்துக்கொள்ளப்படும். சோத்திரம். அதுக்கு அடுத்து பார்ப்போம் மார்க்கு 4:21 வரை. போதும் இதே வசனம் பாருங்க. இந்த இடத்துல வேற அர்த்தத்தை சொல்லுது. அர்த்தங்கள் மாறி மாறி வரும்போது அதே வசனத்தை பல இடங்கள் ஆண்டவர் சொல்லிட்டு வர்றார். அப்போ இங்கே உள்ளவன் எவனங்கிறது அர்த்தம் சொல்லணும்னா இந்த 4-5 வசனத்தை படித்தாதான் அதை கரெக்டான அர்த்தத்தை சொல்ல முடியும். இப்போ நம்ம முதல்ல பார்த்த விளக்கத்தண்டு வந்திருக்குது, மரக்கால் இங்கே மரக்கால் வந்திருக்கு, முதல்ல பாத்திரம்னு வந்திருக்கு, இப்போ இங்கே வந்து மரக்கால்னு வந்திருக்கு. அப்போ மரக்காலுங்கிறது கிராமத்து பாஷையில் புரிகிற மாதிரி ஆண்டவர் எழுதியிருக்காரு. அப்புறம் கட்டில் வந்தாச்சு. அப்போ வெளிக்கு வெளியரங்கமாகாத அந்த ரங்கமும் இல்லை. அப்படின்னா மறைச்சு வச்சிருக்கிற எல்லா ரகசியங்களும் எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு வெளியே வந்துடும். எப்படியோ ஒன்று ஓமையில் உளவாய உளவாய மூணு ஊர்வாய மூட முடியும். ஓமை கிராமத்து ஓமை. அப்படி எந்த ரகசியத்தை மறைச்சு வச்சாலும் நாலு பேர்த்துக்கிட்ட ரகசியம் ரகசியம் யார்கிட்டையும் சொல்லாதன்னா எல்லாரும் இதே மாதிரி போய் சொல்லிடுவான். ரகசியம் யார்கிட்டையும் சொல்லாத, ரகசியம் யார்கிட்டையும் சொல்லாத, எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் ஒவ்வொருத்தர் அடுத்தவனுக்கும் சொல்ல
மாட்டான்.
இப்படி எல்லாம் மாற்றி சொல்லிடுவாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் அது தெரிஞ்சு போகிறான். ஆனால் இவன் வந்து அடுத்தவங்க சொல்ல மாட்டான். சோத்திரம். அப்படி வேதத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் ஆண்டவர் ஒரு நாளைக்கு அந்தந்த காலத்தில் அதை நிறைவேற்றுவார். அதனால் எதுவுமே மறைச்சி வச்சுருக்க முடியாது. அப்போ வெளிக்கு வராத மறைப்பொருளும் இல்லை, எல்லாம் வந்துடும். எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, கேட்கிறதுக்கு ஒருவன் காது உள்ளவனாக இருந்தால் கேட்க கடவன் அப்படின்னு எல்லாமே வந்துடும். ஒன்றுமே மறைச்சிருக்க முடியாது. இதை நம்புகிறவங்க நம்புங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். எப்படி இது வெளியில் வருது அப்படின்னா, இந்த ரகசியங்கள் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பைபிள்லேருந்து எப்படி லீக்காகி வெளியில் வருதுன்னா, அது ஒரு சில ஆளுகள் லீக் பண்ணுறதுக்குன்னு இருக்காங்க. ரகசியத்தை வெளிவிடுறதுக்குன்னு, இது ரகசியம் யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்கிறதுக்குன்னு கொஞ்சம் ஆட்களை ஆண்டவர் வச்சுருக்கார். ரகசியமாக வச்சுருக்கார். அதையும் அவங்களையும் ரகசியமாக வச்சுருக்காரு. இவங்க தான் இந்த ரகசியத்தை வெளியிடுறது. யார் வெளியிடுறாங்கன்னு பார்ப்போம். 24 வசனம் வாசிப்போம். பாருங்க, இதுதான் இந்த ரகசியத்தை லீக் பண்ணுறது யாருன்னு. இதுதான் அல்ல, அதுக்கு முன்னால் அளக்கிறதுக்கு
முன்னால்
கேட்கிறதே கவனிக்கணும். என்ன பிரசங்கம் பண்ணாங்க அப்படிங்கிறத கவனிக்கணும். கவனிச்சுட்டு வீட்டுக்கு போய் என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு என்ன பிரசங்கம் பண்ணான்னு சொல்லி கேட்கும்போது அதை நம்ம சொல்லுவோம். எப்படி சொல்கிறது, எந்த அளவினால் அழைக்கிறீர்களோ. ஆமாம், நிறைய பேர் வசனங்களை கேட்பாங்க, எடுத்து அடுத்தவங்களுக்கு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா மறக்காது. இவங்களுடைய சொந்த கதையும் கலந்து அதில் போடுவாங்க. ஒரு டெஸ்ட் வைப்பாங்க கம்பெனியில். ஒரு மேனேஜர் ஒரு பியூன்ட்ட ஒரு காரியத்தை வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. அந்த பியூன் என்ன பண்ணுவான், அது இன்னொருத்தங்கிட்ட சொல்லுவான். இன்னொருத்தங்க 4-5 பேர் தாண்டி போய் அந்த பொருளை வந்து வாங்கிட்டு வர
சொல்லுவான்.
வராது. அப்போ கொக்கா கோலா வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாரு. அவன் வந்து போய் கடைசியாக என்ன வாங்கிட்டு வரானோ, ஒரு டீ வாங்கிட்டு வந்து வச்சு கேட்டால் நீங்கள் தான் வாங்கிட்டு வர. இப்படி ஒரு டெஸ்ட்டு இப்போ நல்ல கம்பெனியில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் நடக்கும், ஃபீட்பேக் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னுடைய கட்டளை வெளியில் எங்கே என்ன மாதிரி போகுதுன்னு. அப்போ முதல்ல அந்த காலத்தில் அப்படி அப்படியெல்லாம் இருந்தது, அதனால் காலதாமதம் ஆச்சு வேலையில். அப்போ அது எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வேற ஒரு யுக்திகளை கையாண்டு இன்றைக்கி அதையை சரி பண்ணியிருக்காங்க. எத்தனை கை தாண்டி போனாலும் அந்த பொருள் வந்து மாறாமல் வர்றதற்கு என்ன பண்ணுறாங்கன்னா,
இன்றைக்கி
கஸ்டமர் சர்வீஸ் இல்லை, என்ன அவர் வேணுங்கிறத அதை எழுதி கொடுத்துடணும். அந்த எழுதி அந்த பேப்பர் போயிட்டே இருந்தால் அந்த கடைக்கு போய் அதே பொருளாக கொண்டு வந்து சேர்க்கும். வாயில் சொல்லக்கூடாது, சின்ன பொருள் தானே சொல்லி அனுப்பிடலாம் அப்படின்ட்டு சொல்லக்கூடாது. இல்லை, யாராவது ஒரு ஆள் வாசிப்பானே, யாராவது ஒரு ஆள் வாசிப்பான்ல, யாராவது ஒரு ஆள் வாசி சொல்லிடுவான்ல. அப்போ கேட்கிற விதத்தை கவனிக்கணும். கேட்டுட்டு அளக்கிறோம். அளக்கிறதுனா எப்படி? ஆமாம், நம்ம இந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்டிருக்கிறோம், இந்த அளவுக்கு தான் சொல்லணும். அப்படி எந்த அளவுக்கு உணர்ந்து சொல்கிறாங்களோ அந்த அளவுக்கு ரகசியங்கள் அவங்களுக்கு புரியும். இப்போ நற்கிரியை செய்கிறதா இருந்தாலும் சரி, நற்கிரியை செய்கிறதுக்கு ஒரு அரைப்படி அல்லது முக்காப்படி அல்லது 2 இருக்கிற அளந்து வச்சு இவ்வளவு கொடுத்தா போதும் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு அளந்து அடுத்தவங்களுக்கு நற்கிரிகளை செய்கிறோம். அப்போ நம்மளுக்கு ஆண்டவர் எப்படி நற்கிரிகளை செய்வார், அதே அளவு தான் வச்சு நம்மளுக்கு செய்வார். உங்கள் வீட்டில் 2 லிட்டர் படி தானே இருக்குது, அதையும் இந்த வச்சு தான் நடந்து போகிறேன் எல்லாத்துக்கும். அதனால் நானும் உனக்கு என்ன பண்ணுறேன், அந்த 2 லிட்டர் படியை கொண்டு வா, அதுலேயே உனக்கு அளந்து போடுறேன். அப்போ நாம் எந்த அளவு நம்ம வீட்டில் வச்சுருந்து மற்றவங்களுக்கு நற்கிரிகள் செய்கிறோமோ அதே அளவை வச்சு தான் ஆண்டவர் நம்மளுக்கு திரும்ப நற்கிரியை செய்கிறார். அதனால் நம்ம என்ன பண்ணணும், நம்ம அளக்கிற அளவு வந்து சும்மா விசுவாசத்தில் சொல்கிறதும் சொல்கிறான் பெருசாக நம்ம நினைக்கலாமே. நிறைய பேர் பேசும்போது கூட விசுவாச வார்த்தையில் பேச முடியாமல் ஆண்டவர் நம்மளுக்கெல்லாம் அந்த காரியத்தை எப்படி செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் விசுவாசத்தில் நாம் நற்கிரியில் நம்ம எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நாம் செய்யும்போது ஆண்டவரும் அதே மாதிரி நம்மளுக்கு இடங்கொள்ளாமல் போக மட்டும் நம்மளுக்கு வானத்தின் பலகணியை திறந்து ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அப்போ வானத்தின் பலகணியில் திறந்து என்னை சோதித்து பாருங்கள் சொல்கிறது என்ன அர்த்தம் தெரியுமா, கொடுத்து எப்படி ஆண்டவரை சோதிக்குது, இங்கே கொடுத்து இங்கே கொடுத்தாச்சு. ஆண்டவர் வச்சிருக்கிற அளவுப்படி என்னன்னா தசம்பாகம் காணிக்கன்னு சொல்லிட்டாரு. இதை வச்சு கொடுத்துட்டு நீ என்னை சோதித்து பாரு, உனக்கு வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிப்பேங்கிறாரு. எப்படி வானம் திறக்கிறது, சொல்கிறார் இப்போ வானத்தின் பலகணியில் திறக்கிறது தான் எப்படிங்கிறது இப்போ கேள்வி. நம்மளுக்கு அறிவு தாராளமாக ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிற ஞானத்தை இடம் கொள்ளாமல் அப்படின்னா நம்மளுக்கு புரிஞ்சிக்கவே முடியாது ரகசியங்களை. நாம் கொடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்கன்னு நினைப்பாங்க. இல்லை 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 இல்லை, அதான் கேட்கிற விதத்தை கொஞ்சம் கவனிக்கணும். மாத்தி சொல்றேன், நம்ம மாத்தி சொல்றேன், என்ன பண்றோம், இப்படிதான் ஆண்டவர் வச்சிருக்காரு ரகசியங்களை வந்து வெளியில கொண்டு வர்றதுக்கு, இப்படி ரகசியமா கொஞ்சம் ஆளுகளை வச்சிருக்காரு. ஆமா, வானத்தின் அடுத்து நம்ம வாசிக்கும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா என்னுடைய ஆலயத்திலே ஆதாரம் உண்டாயிருக்கும்படி. அது என்ன அர்த்தம், அது தேவனுடைய ஆலயங்கிறது சபையில வந்து ஆதாரம் உண்டாயிருக்கும்படி. இருதயத்தில், கரெக்ட், தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் தங்கணும்னு சொன்னாவே இங்கே டாக்ஸ் கொடுக்கணும். மனுஷன் இந்த அளவுக்கு ஆண்டவர் ஏமாத்தி தெரியும் போது இவனை உண்டாக்கின ஆண்டவர் இவனை எந்த அளவுக்கு ஏமாத்துவார். அறிவை கொடுக்கிறவர் அறியாரோ, காதை கொடுத்தவர் கேளாரோ, கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ. அப்போ இப்படி ஏமாத்திட்டு இருக்கும்போது என்னுடைய பொருள் உன்னுடைய இதயத்தில் இருக்குது, அதை நீ கொடுன்னு சொல்லி எடுத்துருவார். அப்படி வானத்தின் பலகணியை திறந்து நம்முடைய அறிவு பரலோகத்தினுடைய ஞானத்தினால் நிறைந்து இருதய சந்தோஷத்தினால ரொம்ப சந்தோஷம் அடையும். ஸ்தோத்திரம். அப்போ எந்த அளவு நாள் அளக்கிறோமோ அந்த அளவு நாள் நம்மளுக்கு அளக்கப்படும், கேட்குற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். என்ன அர்த்தம் பார்க்க, முதல்ல இங்கே கேட்கிறதை கவனியங்கள் சொல்லியிருக்குது, ரெண்டாவது கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். யார் இருந்தாலும் இல்லை இல்லை இல்லை, கேட்கிறவன் அப்படி இல்லை. முதல்ல அந்த வசனம் தொடங்கும் போதே நீங்கள் கேட்கிறதே கவனிங்கள் இருக்கு, திரும்பவும் முடியும் போது பார்க்கினா கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். கவனமாக கேட்குறவன் முதல்ல சொன்னது அதே தான், ரெண்டாவது சொல்கிறது அதே தான். நல்லா கவனமாக கேட்கணும், இந்த கவனமாக யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு என்ன அதிகம் கொடுக்கப்படும், தேவனுடைய ரகசியங்கள். ஏன்னா அப்போ தானே அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியும், கேட்குறவன் தான் அடுத்தவங்க கொடுக்க முடியும், தேவனுடைய வார்த்தைகளை புரிஞ்சவன் தான் அடுத்தவனுக்கு கொடுக்க முடியும். இப்போ நீங்களாம் அதை கேட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் என்ன கேட்டீங்களோ அதை அடுத்தவங்களுக்கு சொல்லலாம். ஆனால் நான் அப்படி இல்லை, நான் என்ன பண்ணுவேன், எப்படி திருப்பி மாற்றி மாற்றி கேட்டாலும் அவங்களுக்கு புரிகிற மாதிரி நான் பேசுவேன். அப்போது உள்ளவன் எவனா அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையை செவி கொடுத்து கேட்கிறவர்கள், ரெண்டாவது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள். அதிகமான ஞானம் அவர்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது ஏதாவது இருக்குதுன்னு சொல்லி நாம் நினச்சிட்டு இருந்தோம்னா வீட்டுக்கு போய் பார்த்தா என்ன பேசுனேன்னு நம்மளுக்கு புரியாது. அதனால் இன்றைக்கி உள்ளவன் எவனான் சொல்கிறது, தேவனுடைய காரியம் என்ன இருதயத்தில் இருந்தாலும் அதை நாளுக்கு நாள் தேவன் அதை பழகி பெருக செய்கிறார். தேவனுடைய வார்த்தை இருதயத்தில் இல்லைன்னா அவன் என்ன உலகத்தில் இருக்கிற ஞானம் அவனுக்குள்ளே இருந்தாலும், படிப்பு இருந்தாலும், புகழ் இருந்தாலும், பணம் இருந்தாலும், இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு நாளைக்கு போய் பார்த்தா இருக்காது. சோத்திரம். அதுக்கடுத்து வருவோம் லூக்கா 19:25-26. இங்கேயும் பாருங்க, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாத இடத்துல உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். இங்கேயும் வருது. அப்ப இங்க வந்து தாளந்து, 5 தாளந்து, 2 தாளந்து, 1 தாளந்து நம்ம போன வாரம் பார்த்தோம். அதே மாதிரி 1 தாளந்து வச்சிருக்கிறவன் கிரி இல்லாமல் வச்சிருக்கும் போது அந்த தாளந்து எடுத்து அதை இருக்கிறவனுக்கு கொடுத்துட்றாரு. அப்படின்னா 1 தாளந்துங்கிறது விசுவாசம் நாம் பார்த்தோம் போன வாரம். அப்போ விசுவாசம் கிரி இல்லாமல் இருக்கும் பொழுது நம்மளுக்குள்ளே விசுவாசம் இருக்குது இருக்குது இருக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தோம்னா அந்த விசுவாசத்தை எடுத்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அதிகமாக கிரியை செய்கிறவனுக்கு ஆண்டவர் கொடுத்துட்றாரு. ராத்தல்னா எடக்கல், 10 ராத்தல், ஆ தராசு. சோத்ரம். இங்க இங்கிலீஷ்ல வந்து இதுதான் போட்டிருக்கு, காசுன்னு தான் போட்டிருக்கு. ராத்தல் படிக்கல அளவு, அந்த இது பணம். அப்போ இங்க வந்து அப்போ 10 தாளந்து, 5 தாளந்து, 2 தாளந்து எல்லாம் நியாயப்பிரமாணம் தான். 1 தாளந்து தேவனுடைய வார்த்தை தான். அந்த 1 தாளந்து வந்து விசுவாசம் கிரி இல்லாமல் இருக்கும்போது யார் விசுவாசத்தோடு நற்கிரியை செய்கிறாங்களோ அவங்களுக்கு தேவன் அதிகமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். விசுவாசம் கிரி இல்லாமல் இருக்கும் பொழுது என்ன விசுவாசம் இருக்குதோ அதையும் ஆண்டவர் அவங்ககிட்ட வந்து எடுத்துக்கிறார். யாக்கோபு 2:14-17. யாக்கோபு 2:14-17.
என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லியும் கிரியைகள் இல்லாததனால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும் பொழுது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோட பொங்கல் குளிர்காய்ந்து பசியா இருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு படாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே சித்ததாக இருக்கும்.
போதும், இன்னைக்கு விசுவாசம் எல்லாத்துக்கிட்டையும் இருக்குது. விசுவாசம் வந்து கிறிஸ்தவங்க கிட்ட மட்டும்தான் இருக்குதுன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை, விசுவாசம் உலகத்துல பிறந்த எல்லா மனுஷங்கிட்டையும் இருக்குது. விசுவாசம் இல்லைன்னு அவன் யார் தெரியுமா? அவன் பைத்தியக்காரன், அரசியல்வாதிகிட்ட ஒரு விசுவாசம் இருக்குது, இந்து விக்கிரகங்களை வழிபடுறவங்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்குது, அப்படி எல்லா ஆட்களுக்கும் ஒரு விசுவாசம் இருக்குது. ஆனால் அந்த விசுவாசமெல்லாம் ஏதாவது ஒரு கிரியை செய்யுது. ஆனால் கிறிஸ்தவங்கிட்ட இருக்கிற விசுவாசம் மட்டும்தான் கிரியே செய்யாது. ஏன்னா மதத்தினுடைய அடிப்படையில் இருக்கிற விசுவாசம், தேவனுடைய வார்த்தையினால் விசுவாசம் வைத்திருக்கிறவங்க கிரியை செய்வாங்க. அப்போ மதத்தினுடைய அடிப்படையில் விசுவாசம் வச்சிருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இருதயத்தில் ஆழமாக நோண்டி போட்டு மறைச்சி வச்சிருவாங்க. எப்போ அந்த விசுவாசம் என்னை ரசிக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் விசுவாசம் விசுவாசம் போயிட்டே இருப்பாங்க. கடைசியில் ஒரு நாள் அவங்களுடைய விசுவாசம் அவங்களை ரட்சிக்காது. யாக்கோபு 2:26.
அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததாக இருக்கிறது போல
அதனால யாருக்கு நற்கிரியல் இருக்குதோ அவங்களுக்கு அதிகமான நற்கிரியலை செய்யும்படி ஆண்டவர் அனுமதிக்கிறார். நற்கிரியல் இல்லாதவங்களுடைய விசுவாசத்தை அதை ஆண்டவர் எடுத்து போடுகிறார். யோவான் 15 1-3 15:1-3 இந்த இடத்துலயும் உள்ளவனவனும் அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனுக்கு உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். இந்த வசனத்துக்கு எப்படி போட்டு கண்டுபிடிக்கலாம்? இந்த வசனத்துடைய அர்த்தத்துக்கு இதை போடலாம். இப்போ கனி உள்ளவன் எவனோ அந்த அதிக கனியை கொடுக்கும்படி அதை ஆண்டவர் சுத்தம் பண்ணுகிறார். அப்படின்னா சுத்தம் பண்ணுறதுக்கு யார் அனுமதிக்கிறாங்களோ, அப்படின்னா தன்னை சீர்திருத்துவதற்கு யார் தன்னை ஒப்பு கொடுக்கிறார்களோ, தன்னுடைய தவறை உணர்ந்து யார் மனம் திரும்புகிறார்களோ அவர்களுக்கு அதிகமான கனி கொடுக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்கிறார். சுத்தம் பண்ணும்போது ஏற்றுக்கணும், அதையா தப்பை ஏற்றுக்கொள்ளணும், சீர்திருத்தத்தில் ஏற்றுக்கொள்ளணும், நான் தப்பு செய்யலை அப்படின்னு சவுல் மாதிரி, சாலமன் ராஜா மாதிரி உக்காண்டிருந்தா அப்புறம் அந்த தேவாலயத்தையும் ஆண்டவர் இடிச்சிருவார். அப்படியாக உள்ளவன் எவனோ அப்படின்னா சுத்தம் பண்ணுவதற்கு தன்னை அனுமதிக்கிறவன் எவனோ அவனுக்கு அதிகமான கனிகளை தேவன் கொடுக்கிறார். சுத்தம் பண்ணலாம் பண்ணுறதுக்கு அனுமதிக்காதவன் என்ன பண்ணுறாரு? அறுத்து போடுகிறார். ஆனால் ஒரே கத்தி தான், கவாத்து கத்தின்னு சொல்லுவாங்க. வெட்டுறதுக்கு அதே தான், சுத்தம் பண்ணுறதுக்கு அதே தான். டிஎஸ்டெல்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா வேண்டாத வந்து வெட்டி எடுக்கிறதுக்கு அதே தான், அதிகமான இலை வர்றதுக்கும் செடியை சுத்தம் பண்ணுறதுக்கும் அதே தான். இப்போ ஆண்டவர்கிட்ட வந்து ஒரே ஒரு கத்தி தான் இருக்குது, ஒன்றா சுத்தமாகுது இல்லையா, வேறோட பிடிச்சி வெட்டிடலாம். அதனால் தேவனுடைய சிட்சையை ஏற்றுக்கொள்கிறவர் எல்லாருமே தன்னை சீர்திருத்துவதற்காக ஒப்பு கொடுக்க வேண்டும், தன்னுடைய குறைகளை உணர்ந்து மனம் திரும்ப வேண்டும். அவர்களுக்கு தேவன் அதிகமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். அப்படி இல்லையா ஒரே வெட்டு முடிஞ்சு போச்சு, நீ கனியும் கொடுக்க வேண்டாம் ஒன்றும் கொடுக்க வேண்டாம், நான் சொன்ன உபதேசத்தினால் இப்பொழுது நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்கள் அப்படின்னா நற்கரியில் உள்ளவங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார், நற்கரி இல்லாதவங்களுக்கு இருக்கிறதை ஆண்டவர் எடுத்துக்கொள்வார். ஏசாயா 65:8-9 இந்த வசனத்துக்கு உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். இந்த வசனத்துக்கு போடலாம். இதெல்லாம் தேடி தேடி கண்டுபிடிக்கிறது, உண்மையில் எங்கெங்கே எங்க பைபிளில் வசனம் இருக்குங்கிறத தேடி தேடி கண்டுபிடிச்சா இப்படியும் வசனம் இருக்குது. எப்படி போடலாம் இந்த கணக்கு? நம்ம எப்படி ஸ்கூலில் ஒரு கணக்கு சொல்லி கொடுப்பாங்க, அப்புறம் நிறைய கணக்கு கொடுத்துருவாங்க. அந்த கணக்கு ரசம் எப்படி திராட்சை கொலையில் ரசம் ரசம் காணப்படும் பொழுது அதை அழிக்காது. திராட்சை பழம் இருக்கும், ஆனால் ரசம் இருக்கும் வாங்கிறது இருக்காது. சரி, ரசம் காணப்படும் போது அதை அழிக்காது அப்படின்னு என்ன அர்த்தம்? கிரியை செஞ்சிட்டு இருக்கிறவன அழிக்காது. அப்போ நிறைய ஜனங்க இருக்காங்க, இது வந்து ஊழியக்காரங்களை பற்றி சொல்லியிருக்கிறது. ஊழியக்காரங்களுக்குள்ள நல்ல ஆட்களை ஆண்டவர் எப்படி தேர்ந்தெடுக்கிறாரு அப்படிங்கிறத பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஊழியக்காரங்களை கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னா, நற்கிரியல் செய்கிறவன் எவனோ அப்படிங்கிறத விட இங்கே திராட்சை கொலையில் ரசம், எப்படி திராட்சை ரசம் எப்படி இருக்கும், இனிமையாக இருக்கும். அப்போ வந்து இது என்னவா, அது அதனுடைய அர்த்தம் என்ன சொல்லலாம், திராட்சை ரசங்கிறது என்ன சொல்லலாம், தேவனுடைய இனிமையான வார்த்தை. அப்படின்னா இருதயத்தில் சந்தோஷத்தை உண்டாக்கும் தேவனுடைய வார்த்தைகள். அப்போ தேவனுடைய ஊழியக்காரன் இருதயத்தில் சந்தோஷத்தை உண்டாக்குகிற தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிற மனுஷனை அழிக்காது. அப்படின்னா அவங்களுக்கு உண்டானதை எதையும் கெடுக்காத அவங்க அப்படியே இருக்கட்டும். ஆனால் இப்படி தேவனுடைய வார்த்தை இல்லாத மனுஷருடைய இருதயத்தில் இருக்கிறத அழிச்சிருங்கிறார். அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல அதுக்கு அடுத்த வசனம், யாக்கோப்பிலிருந்து ஒரு வித்தையும் யூதாவிலிருந்து என் மலைகளை சுதந்திரிக்கிறவர்களையும் எழும்ப பண்ணுவேன். அப்போ நான் தெரிந்து கொண்டவர்கள் அதை சுதந்திரத்துக்கண்டு உன் ஊழியக்காரர் அங்கே வாசம் பண்ணுவார்கள். அப்படின்னா இங்கே தெரிந்து கொண்டவர்கள் சொல்லும்போது தேவனுடைய இனிமையான வார்த்தைகளை பேசுகிறவர்கள் யாரோ அவர்கள் தான் தெரிந்து கொண்டவங்க. அந்த தெரிந்து கொண்டவர்கள் யூதா வம்சமாக ஆண்டவர் அடையாளப்படுத்தி காமிக்கிறார். அப்போ இந்த முழு அதிகாரத்தை நம்ம வாசிக்கும்போது எல்லாம் ஊழியக்காரங்களை பற்றி வருது. அந்த ஊழியக்காரங்களை, நல்ல ஊழியக்காரங்களை கண்டுபிடிக்கிறது எப்படி, தேவனுடைய வார்த்தையை இனிமையான ரசம் போல் பேசணும். அதுக்கு சமாதானம் சந்தோஷம் அப்படி பேசுறது இல்லை, அது வந்து பாயாசம் காய்ச்சி ஊத்துறது. இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறது, எந்த சூழ்நிலைமையிலையும் துக்கத்தில் இருக்கிறவனை, வேதனையில் இருக்கிறவனை, அவங்கள வந்து ஆற்றி தேற்றுவதற்கு இந்த தேவனுடைய ரசத்தை நல்ல இனிமையான வார்த்தைகளாக கொடுக்கணும். அப்போ இந்த மாதிரி ஆட்களை யூதா கோத்திரமாக தேர்ந்தெடுத்து தேவன் அவர்களுக்கு அதிகமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். இந்த தேவனுடைய இனிமையான வார்த்தைகளை பகுத்தறிஞ்சு சிந்தித்து தியானித்து பேச முடியாத ஆட்களை என்ன இருதயத்தில் இருக்குதோ அத்தனை ஆண்டவர் எடுத்துடுறார். சோத்திரம். லூக்கா 13:7-9 வரை.
அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்தில் தனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன், கனி கொடுத்தால் சரி, படாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார்.
ஆ, போதும். அப்போ இங்கே கடைசியாக வந்திருக்குது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஆமாம், நிலத்தை கெடுத்துட்டு கிடக்குது, பூமிக்கு பாரமாக இருக்கு, கிராமத்தை சொல்கிற பழமொழியுது, பூமிக்கு பாரமாக, ஆமாம், பூமிக்கு பாரமாக ஒரு மரம் அங்கங்கே நடந்துட்டு தெரியுது. ஆமாம், ஒரு பிரயோஜனம் இல்லாமல் பூமிக்கு வெயிட்டாக தான் நீ இருக்கிற. ஆமாம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, கனியை பார்த்து தேடி தேடி பார்க்குறாரு, 3 வருஷமாக பார்த்தாச்சு ஒன்றும் காணும், 30 வருஷமாக பார்த்தாச்சு ஒன்றையும் காணும். அப்போ அது வெட்டி போடுன்னு சொல்லும்போது, இது நிலத்தையும் கெடுக்குதுன்னு சொல்லும்போது, இல்லை வேண்டாம், இந்த 1 வருஷம் பார்க்கலாம், இருக்கட்டும், நல்லா கொத்தி எரி போடுவோம், மனம் திரும்பினா சரி, இல்லாட்டினா குறைமிட்ட வெட்டிடலாம். ஆனால் இந்த வசனம் வந்து இன்றைக்கி 1 வருஷம்னு பார்க்கறது இல்லை, இந்த 1 நாளைக்கு கொத்தி எரு போட்டு பார்ப்போம். இந்த 1 நாளில் மனம் திரும்பலைன்னா அடுத்த நாள் வெட்டிடலாம். அப்படி ஆண்டவர் இன்னைக்கு கிருபையாக ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு நாளாக கொடுத்துட்ருக்கார். ஒவ்வொரு நாளும் மனுஷனுக்கு புதிய புதிய நாளாக வந்துட்டுருக்குது. ஆண்டவர் எரு போட்டு சுத்தம் பண்ணுறாரு, கனி கொடுக்குதா பார்க்குறேன் பார்க்குறேன்ட்டு 1 நாளாக பார்த்துட்ருக்காரு. ஆமாம், கொடுக்கலைன்னா ஒரே முட்டாக வெட்டிடுவேன். அதனால் எரு போட்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கி வாங்கி சாப்பிட்டு வளர்ந்தவங்க ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லைன்னா ஒரே முட்டாக வெட்டிட
வேண்டியதுதான்.
ஆமாம், வேஸ்ட்டாக போகுது. எபிரேயர் 6:7-8. இல்ல எபிரேயர் 6:7-8
எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குறித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள்செடிகளையும் புல் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுவதற்கு ஏற்றதுமாயும் இருக்கிறது.
பாருங்க உள்ளவன் எவனோ அப்படின்னா அதிக நல்ல விளைச்சலை கொடுக்கறது காட்ட சுத்தம் பண்றாரு. இல்லாதவங்கிட்ட இருந்து என்ன பண்றாரு, இருக்கிறது எடுக்கிறது இல்ல, கம்ப்ளீட்டா காட்டுக்கு தீய வச்சார். தேவனுடைய நியாய தீர்ப்பு அப்படி பற்றி தெரியுது. அப்படின்னா ஒவ்வொரு நாளும் தேவன் புதிய புதிய நன்மைகளை செய்து கொண்டு வருகிறார். ஆனால் நிறைய பேர் அதை உணர்றதே இல்லை. எப்படி ஆண்டவர் ஏமாற்றலாம்? ஏன்னா கவர்மெண்ட் ஏமாற்றி ஏமாற்றி பழக்கப்பட்டாங்க. ரோட்டில் போகும்போது போலீஸ்காரன் ஏமாத்துறது, ரைட்டில் போச்சனா இல்லை லெஃப்டில் போச்சனா ரைட்டில் போகிறது, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஏமாற்றி ஏமாற்றி கடைசியில் கவர்மெண்ட்டுக்கு எப்படி டாக்ஸ் கட்டுறதை ஏமாத்துறது, இப்படி ஏமாற்றி ஏமாற்றி தேவனுடைய வார்த்தையை தெரிஞ்சவங்க எல்லாரும் எப்படி ஆண்டவரை ஏமாத்துறது. ஆனால் இத்தனை ஆசீர்வாதத்தை கொடுக்குறவர் அதை கண்டுபிடிக்கிற ஆளுகளை வச்சிருக்க மாட்டாரா? எல்லாத்தையும் மூலம் மூளைக்கு ஆளுகளை வச்சிருக்காரு. இது நீ ஆண்டவர்கிட்ட இருந்து வாங்கின ஆசீர்வாதம், ஆண்டவர் கொடுக்க வேண்டிய கணக்கை கொடு அப்படின்னு சொன்னால் இல்லை அது அப்படி நடந்தது இப்படி நடந்தது, ஆண்டவர் இறக்கமாக கொடுத்தார், அன்பாக கொடுத்தார், தானமாக கொடுத்தார், கரெக்டு தான், ஆனால் ஆண்டவர் கொடுக்க வேண்டிய வரியை நீ கொடுத்தியா அப்படின்னு கேட்டால் நான் சில்ட்ரன்ஸ் ஹோம் வச்சுருக்கேன், பைபிள் ஸ்கூல் வச்சுருக்கேன், அதை செய்கிறேன் இதே செய்கிறாம்பாங்க. ஆனால் ஆண்டவர் பார்ப்பார், ஒரு நாளைக்கு ஒன்றும் கொடுக்கலைன்னா மொத்தமாக காட்டுக்கு தீய வச்சுருவேன், எனக்கு வேண்டாம் கொடுக்க வேண்டாம். ஆமாம் சோத்திரம். மத்தேயு 3:10 மத்தேயு 3:10
இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் மேலே வைத்திருக்கிறது, ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுந்து அக்கினியிலே போடப்படும்.
சரி, இது எப்போ வெட்டலான்னு நினைச்சு வச்சிருக்காரு? கொடுக்கலன்னா கரெக்டு, இந்த கோடாரி வேர்கிட்ட வச்சிருக்காரு, எத்தனை நாள் வச்சுட்டு இருப்பார் இப்படியா? ஒரு நாள்
இல்லை.
அதனுடைய அர்த்தம் என்னவா இருக்கு, அதனுடைய என்ன மறைஞ்சிருக்கு இந்த வசனத்துல?
என்ன
அர்த்தம்? எல்லாமே அந்த வசனத்திலேயே இருக்குது, கொஞ்சம் வாசிச்சோம்னா கண்டுபிடிச்சிடலாம். சின்ன பிள்ளைய சொல்லுங்க பாப்பா. மத்தேயு 3:10 என்ன அர்த்தம் இதில் இருக்குது? மரங்களின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி போடாரியை வச்சு வேர்கிட்ட வச்சுட்டு கையை பிடிச்சிட்டு இருக்காரு ஒரு ஆள். உடனே உடனே கரெக்ட் அதான் இங்கே சொல்லியிருக்கு இப்பொழுதுங்கிறது. வசனத்துலேயே அங்கே இருக்க இப்பொழுது, அதான் வாசிக்கிறது இல்லையா? நம்ம வாசிக்கிறதே இல்லையா? தெரியல, கேட்கறது இல்லையே. அதான் இப்பொழுது உடனே உடனே இப்பொழுது இப்பொழுது அதான் முதல்ல அங்கே எழுதியிருக்குது இப்பொழுது அப்படின்னு, அதை நம்ம வாசிக்க முடியலையே. எத்தனை நேரம் வச்சுட்டுருப்பார்? வச்சிருக்க மாட்டார், ஒரே வெட்டு தான், அவ்வளோ கோபமாக உட்காண்டிருக்காரு சோத்திரம். அதனால் தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்குதோ அந்த அளவுக்கு நாம் நற்கிரியை செய்யணும். கீழ்படியாமல் போனால் கொஞ்சம் கொஞ்சமாக வாணிங் கொடுத்துட்டு வர்றாரு, ஒரு குறிப்பிட்ட டைம் ஆகும்போது முள் காட்டை கொளுத்திடுறாரு, அப்புறம் மரத்தை வேற வெட்டி போடுறாரு. அதனால் அதிகமாக கனி கொடுக்கறதுக்கு நாம் சுத்தம் பண்ணுவதற்கு நாம் அனுமதித்து நம்ம அந்த கிளைய வேண்டாததெல்லாம் நம்மகிட்ட என்னென்ன இருக்குதோ, அப்படின்னா மாங்காய் மரத்தையும் சுத்தப்படுத்தணும், டீ இலையும் சுத்தப்படுத்தணும், திராட்சை செடியும் சுத்தப்படுத்தணும், அப்போ தான் வந்து அதிகமான கனியை கொடுக்கும். அதே மாதிரி மனுஷனையும் அடிக்கடி செய்கிற தவறுகளை திருத்திட்டு இருந்தாதான், சுத்தம் பண்ணிட்டு இருந்தாதான் நம்ம மேற்படி தவறுகள் செய்யாமல் நற்கிரியல் செய்து நாளுக்கு நாள் வளர முடியும். அதனால் தேவனுடைய வார்த்தைகளை அறிந்தவர்களுக்கு தான் இது ரொம்ப பொருந்தும். தேவனுடைய வார்த்தையை அறியாதவன் அவன் எப்படியே தப்பிச்சிருவான், இல்லை அவனாக தானாக மனம் திரும்பினாலும் திரும்புவான். அவனை தேவனுடைய வார்த்தைகளை ரொம்ப எளிமையாக புரியும்படி அந்தந்த வயசில் இருக்கிறவங்களுக்கு, அந்தந்த வேலையில் செய்கிறவங்களுக்கு, எல்லா சூழ்நிலைகளுக்கும் புரியும்படியாக உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மகிட்ட என்ன இருக்குதோ, நம்மளால் என்ன நற்கரியல் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம செஞ்சால் நாம் அதிக அதிகமாக ஆசீர்வதிக்கப்படுவோம். அப்படி நற்கரியல் செய்கிறதுக்கு மனசு இருந்தும் காலம் இருந்தும் செய்யத்தக்க வேண்டிய நேரத்தில் அந்த உதவிகளை செய்யாமல் இருக்கும்போது அது நம்முடைய வாழ்க்கையிலே பாவமாக வந்து நம்மளுக்கு சாபத்தை கொண்டு வருகிறது. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.